கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் என ஏசாயா இறை வாக்கினர் வழியாக கூறிய கடவுள் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் வாழ்விலும் நீரூற்றுக்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. அற்ப நேர இனிமையை கொடுத்து மனிதனை நெடுங்கால கசப்புக்கு கடனாளி ஆக்குகிறது. வேதத்தை தியானிப்பவன் அதில் இருப்பதை விட அதிகமாக தனக்குள் இருப்பதை கண்டுகொள்ளுகிறான். இறைவனை குறித்த பயம் இதயத்தில் இருந்தால் துன்பத்தை குறித்த பயம் தூரத்திலேயே நின்றுவிடும். நினைத்தது நிகழ்ந்து விடுவதால் நிம்மதி வந்துவிடாது. உன் நினைவுகள் செம்மையானாலே அது வரும்.
உலகில்
வேத வார்த்தையை இதயத்தில் நீ சுமந்தாய். இறைவன் உன்னை சுமப்பதை அதனால் உணர முடியும். துன்ப அலை தொடர்ந்தாலும் பயந்திடாதே. அன்பரோடு இணைந்திருந்தால் ஆபத்தில்லை, மறந்துடாதே. நீ சொன்னவைகளை உலகம் விரைவில் மறந்துவிடும். உன்னிடம் பார்த்ததையோ என்றும் நினைவில் வைத்து இறைவனுக்குரியவைகளை தேட நீ வேகமாயிருந்தால் உனக்குரியவைகளை தேட தேவன் மந்தமாக இருக்க மாட்டார். நாம் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியாளர்கள். அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு உயிர் வாழும் இயேசுவை அறிவிக்கும் நற்செய்தியாளர்கள் நாம். உயிர் வாழும் இயேசுவை அறிவிக்கும் நற்செய்தியாளர்கள் நாம். யோவான் நற்செய்தி நூல் 20 18 வசனத்தில் வாசிக்கிறோம். மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் என்று வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய உயிர்ப்பின் செய்தியை, அதாவது இயேசு உயிர் வாழ்கிறார் என்கிற அந்த செய்தியை முதல் முதலாக அறிவித்த நற்செய்தியாளர் யார் என்று பார்த்தால் மகதலா மரியா. இந்த மகதலா மரியா தான் இயேசுவை முதலில் கண்டவர்கள். இந்த மகதலா மரியா தான் இயேசுவோடு முதலில் பேசியவர்கள். இவர்கள்தான் இயேசு பேசியதை முதலில் கேட்டவர்கள். அதுபோன்று இவர்கள்தான் முதலிலே இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை இயேசுவின் சீடர்களுக்கு அறிவித்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தின் வழியாக முக்கியமான ஒரு கருத்தை தூய ஆவியானவர் நம் உள்ளங்களிலே பதிய வைக்கிறார். அது என்னவென்றால், இந்த தியானத்திலே இணைந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உயிர்த்த ஆண்டவரை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாகும். அதிலே முதலாவது பாருங்கள், ஆண்டவர் ஒரு பெண்ணை முதல் நற்செய்தியாக, அதாவது உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற முதல் நற்செய்தியாளராக ஒரு பெண்ணை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். அதிலே மறைந்திருக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு பெண்ணின் சாட்சியத்தை நீதிமன்றங்களில் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பெண்கள் மிகவும் தாழ்மையான நிலையிலே கருதப்பட்டார்கள். ஆகவே ஒரு பெண் நீதிமன்றத்தில் கூட சாட்சி சொல்ல அழைக்கப்பட மாட்டாள். அந்த அளவுக்கு ஒரு பெண் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இயேசுவை பாருங்கள், தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியையே இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கே முதல் சாட்சியாக யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இறைவன் நம்முடைய திறமைகளை பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல, மாறாக நம்மை அழைத்து நமக்கு வேண்டிய திறமைகளை கொடுக்கிறவராகும். உலகம் அப்படி அல்ல. உலகம் திறமைகளை பார்த்துத்தான் மக்களை தெரிவு செய்வார்கள், ஏதாவது ஒரு விடயத்துக்காக, ஒரு வேலைக்காக. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய திறமைகளை பார்த்து தெரிவு செய்கிறவர் அல்ல, மாறாக நம்மை அவர் தெரிவு செய்து நமக்கு வேண்டிய திறமைகளை அவர் கொடுக்கிறவராகும். இன்னொரு பக்கம் சொல்லுவோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு உடைந்த பாத்திரத்தை அல்லது ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து அதை அழகான ஒரு பாத்திரமாக வணைந்து தன்னுடைய சாட்சியாக இந்த உலகத்திற்கு காட்டுகிறவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகும். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும் என்று விரும்பலாம். விரும்பியும், என்னாலே ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியுமா, என்னாலும் ஆண்டவருடைய பணியை செய்ய முடியுமா, எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய திறமைகளை கண்டு கடவுள் உங்களை பயன்படுத்துகிறவர் அல்ல, மாறாக இறைவனே உங்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். மோசேயை கூட கடவுள் அழைக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், என்னால் பேச முடியாது என்று. கடவுள் என்ன சொன்னார் பாருங்கள், நான் உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுபோல எரேமியாவை ஆண்டோர் தெரிந்து கொள்ளும் பொழுது கூட எரேமியா சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, நான் வீட்டிலேயே ஒரு சிறிய பையன், என்னால் முடியாது என்று. ஆனாலும் ஆண்டவர் அவரைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார். ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ளவன் என்று. ஆனாலும் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பை கூட அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவர் மிகவும் வல்லவர். அவர் உலகம் எதை ஒதுக்குகிறதோ அதை எடுத்து இறைவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறவர். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களை தரம் குறைவாக நினைக்க வேண்டாம். இறைவன் உங்களை இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் உயர்த்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலேயே இறைவன் உங்களை கொண்டுதான் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் காட்ட விரும்புகிறார். இரண்டாவது பாருங்கள், இந்த மகதலா மரியா யார் என்று பார்த்தால், பரிசுத்த வேதாகமத்திலே லூக்காஸ் நற்செய்தி நூலிலே 8 இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் என்று வாசிக்கிறோம். மகதலா மரியா 7 பேய்களினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். அவள் இயேசுவினிடத்திலே வந்த பொழுது இயேசுவினால் அவள் விடுவிக்கப்பட்டவள். இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள், பேய்களினால் ஆட்கொள்ளப்பட்ட மகதலா மரியாவை ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பின் செய்தி அறிவிக்கின்ற ஒரு வல்லமை உள்ள கருவியாக மாற்றியிருக்கிறார். ஆகவே பேய்களால் பிடிக்கப்பட்டிருந்த வேதனையின் அனுபவம் கொண்ட மகதலா மரியா இப்பொழுது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால், இயேசுவினுடைய உயிர்ப்பை அறிவிக்கின்ற ஒரு பெண்ணாக மாற்றப்பட்டிருக்கிறாள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான செய்தி என்ன பாருங்கள், நம்மை கடவுள் எதனால் விடுவித்தாரோ அல்லது எதிலிருந்து விடுவித்தாரோ அந்த விடுதலை அனுபவத்தோடு மற்றவர்களுக்கு அந்த விடுதலை செய்தியை சொல்ல தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது 7 பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த மகதலா மரியாவை தேவன் குணமாக்கி விடுதலையாக்கி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிக்க வைத்தது போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது பாருங்கள், நாமும் கூட பல விடுதலை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவர் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால், எதற்காக ஆண்டவர் அவருக்கு அந்த மீட்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர் வழியாக மற்றவர்களை மீட்பின் பாதையிலே கொண்டு வருவதற்காகத்தான் ஒருவருக்கு ஆண்டவர் மீட்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா? உங்களை ஆண்டவர் மீட்டிருக்கிறாரா? அப்படின்னா எதற்காக மீட்டிருக்கிறார்? வெறும் அவருடைய அன்புக்குள்ளே வாழ்வதற்காக மட்டும் மீட்கவில்லை, உங்கள் வழியாக இன்னும் மீட்பின் பாதையிலே வராமல் இருக்கிறவர்களை, இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறவர்களை அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இயேசு ஏன் உங்களை குணமாக்கி இருக்கிறார்? மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திலே நீங்கள் குணமாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். நீங்கள் மன வேதனையிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால்? அப்படி என்றால் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் அந்த விடுதலையை தந்திருக்கிறார்? இன்னும் யாரெல்லாம் மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமையினால் ஆறுதலை கொடுக்கவும், அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் விடுதலை பாதையிலே வழிநடத்தி கொண்டு வரவும் தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மன வேதனையிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். நீங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதனாலே நீங்கள் தொடப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுவதற்காகத்தான் இறைவன் அந்த வார்த்தை வழியாக உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
நாம் மணக்குது இயேசு என்னும் நாமம் சொன்னாலே, நெஞ்சினைக்குது இயேசுவுக்கு நன்றி சொன்னாலே. நாம் மணக்குது இயேசு என்னும் நாமம் சொன்னாலே, நெஞ்சினைக்குது இயேசுவுக்கு நன்றி சொன்னாலே. தந்தானே தந்தானா, தந்தன தந்தா, தந்தானே தந்தானா, தந்தன தந்தா.
வாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் உயிர் வாழும் இயேசுவின் நற்செய்தியாளர்கள் அருள் தியானம் தொடர்கிறது.
நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் மற்றவர்களையும் அந்த தூய் ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்துவதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் மகதலா மரியாவினுடைய சாட்சி அனுபவத்திலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். அவள் ஏழு பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தவள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். இப்பொழுது உயிர்த்த ஆண்டவரை அறிவிக்கின்ற ஒரு கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறாள். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறீர்களோ அந்த விடுதலை அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அந்த விடுதலை அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், நம் ஆண்டவராகிய கடவுள் எவ்வளவு வல்லவராயிருக்கிறார் என்றால், அவர் நம்மை தெரிந்தெடுத்து சாத்தானுடைய கோட்டையை உடைக்கிறவராக இருக்கிறார். அதாவது ஒரு பெண்ணின் வழியாகத்தான் இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது. ஒரு பெண்ணை, அதனாலேதான் பெண்ணை ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு பெண்ணின் வழியாகத்தான் இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், ஒரு பெண்ணின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் தோன்றினார். அதுபோல ஒரு பெண்ணைத்தான் அவருடைய உயிர்ப்பின் செய்தி அறிவிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்கிறோம்? சாத்தான் கடவுளுடைய படைப்பை தீமையாய் மாற்ற நினைக்கிறான், தீமையாய் மாற்றுவதற்காக அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசுவோ அந்த படைப்பை நல்லதாக மாற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு பெண்ணின் வழியாக இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்ததோ, அதே பெண்ணை ஆண்டவர் இப்பொழுது தெரிந்தெடுத்து பாருங்கள், அவந்த பெண் வழியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பெண்ணை அவருடைய உயிர்ப்பின் செய்தியை அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிறார். இது எதை காட்டுகிறது? சாத்தானுடைய திட்டங்களை உடைக்கிறதை காட்டுகிறது அல்லவா? சாத்தானுடைய கோட்டையை ஆண்டவர் தகர்த்தெறிகிறதை காட்டுகிறது அல்லவா? ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கும் உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அனுபவத்தை தான் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலத்திலே சாத்தானுடைய கருவியாயிருந்திருக்கலாம், அவனுடைய வலையிலே சிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், அவன் வீசிய வலையிலே சிக்கப்பட்டு அவனுடைய கட்டுக்குள்ளே அகப்பட்டவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். ஏனென்றால் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த சாத்தானுடைய கோட்டைகளை உடைப்பதற்காக, அவனுடைய வழியில் இருக்கிற மக்களை மீட்டு கிறிஸ்துவின் பாதையிலே கொண்டு வருவதற்காக, அவனுடைய சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டு யாரெல்லாம் துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் பிரச்சனையிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தெரிந்தெடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் பிசாசின் கோட்டைகளை உடைக்கிறார். எதை கொண்டு உடைக்கிறார் என்றால், அவர் தெரிந்தெடுக்கிற பாத்திரங்களை கொன்று எங்களை கொண்டுதான் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையை சந்தித்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு இந்த தியானத்தின் வழியாக உங்களையும் சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் அந்த நிலையை ஆண்டவர் தனக்காக மாற்றி இந்த உலகத்துக்கு ஒளியாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மகதலா மரியா பாருங்கள், ஆண்டவருடைய கல்லறையை தேடி போனவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக காத்திருந்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசாரித்தவர்கள். அதே மகதலா மரியாதான் முதலிலே ஆண்டவரை கண்டார்கள், ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவர் பேசினதை கேட்டார்கள், அந்த ஆண்டவரையே அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஆண்டவரை தேடுவது ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவரை தேடுவதனாலே ஆண்டவர் உங்களையே அவருடைய சாட்சியாய் பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை தந்து அதன் வழியாக அவருடைய சாட்சியாக உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, அதாவது மகதலா மரியாவை பற்றி வேதாகமத்திலே வாசிக்கிறோம், அவர் இயேசுவை கண்டீர்களா என்று சொல்லி விசாரித்தாளாம். அதுபோல நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அதன் வழியாக இறைவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய சாட்சியத்தை உங்களை கொண்டு இந்த உலகத்திற்கு அறிவிக்க அவர் விருப்பமா இருக்கிறார். ஆகவே நான் ஒரு பலவீனன் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். பலவீனமான உங்களை கொண்டுதான் கடவுள் பலமான காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் பிசாசின் கட்டிலே அகப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள், இறைவன் அதிலிருந்து உங்களை மீட்டு, பவுல் சொல்வது போல அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைத்த அந்த இறைவனை நான் அறிவிப்பேன் என்று பவுல் சொல்வது போல, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்குகிற ஆண்டவர் உங்களை அவருடைய சாட்சியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே, மகதலா மரியாவுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். உம்மையே இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற முதல் சாட்சியாக அந்த பெண்ணை நீர் எடுத்து பயன்படுத்தினீரே. அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் நீர் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், இந்த உலகம் இவர்களை வெறுத்து ஒதுக்கி வைக்கலாம், இவர்களை ஒரு குறை உள்ளவர்களாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீரோ இவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு பலத்த சாட்சியாக, இந்த உலகமே அதிசயிக்கக்கூடிய விதமாக இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த கரம் இவர்கள் மேல் அமர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசுவே, மகதலா மரியா 7 பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்து உம்முடைய வல்லமையினால் விடுவிக்கப்பட்டவள், அவர்களைத்தான் நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய உயிர்ப்பையே அறிவிக்கின்ற முதல் நற்செய்தியாளராக நீர் பயன்படுத்தினீரே. அதுபோல இன்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையிலே என்னென்ன கட்டுக்களிலே இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை கட்டுக்களில் இருந்தும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இவர்களுக்கு கிடைக்கிற இந்த விடுதலையினாலே அந்த விடுதலை அனுபவத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி, மற்றவர்களுக்கும் அந்த விடுதலை அனுபவத்தினால் வாழ்ந்து காட்டி, அதன் வழியாக மற்றவர்களையும் உம்முடைய பாதையில் அழைத்து வருகிற வல்லமையுள்ள கருவிகளாக இவர்கள் இப்பொழுதே மாற்றப்படுவார்களாக. உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் இவர்கள் இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இறைவனே, எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஒரு பெண் வழியாக பாவம் வந்தது. ஆனால் ஒரு பெண் வழியாகவே நீர் இந்த உலகத்துக்கு தோன்றி ஒரு பெண்ணையே உம்முடைய உயிர்ப்பின் செய்தி அறிவிக்கிற ஒரு கருவியாய் தெரிந்தெடுத்து பிசாசின் எல்லா விதமான சதி திட்டங்களையும் நீர் தகர்த்தெறிந்தீரே. அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசினுடைய ஆதிக்கம் இருந்திருக்கலாம், அவன் இவர்களை தந்திரமாக எடுத்து தன் வழியிலே இழுத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலையின் வல்லமை இவர்களுக்குள் வருவதாக, அவனுடைய எல்லா விதமான வலையில் இருந்தும் பிசாசின் கட்டுக்களிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இதோ உம்முடைய சாட்சிகளாய் இவர்கள் மாற்றப்படட்டும். நீர் கொடுக்கிற விடுதலையை இப்பொழுது இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, நீர் இதை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மேல் வந்து தங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இயேசு என்னும் நாமம் சொன்னாலே, நெஞ்சினைக்குது இயேசுவுக்கு நன்றி சொன்னாலே, நாம் அணக்குது இயேசு என்னும் நாமம் சொன்னாலே, நெஞ்சினைக்குது இயேசுவுக்கு நன்றி சொன்னாலே. தந்தானே தந்தானா, தந்தானே தந்தானா,
பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-519-1 4546 6285 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 4146 6446 4446 6446 4446 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4 அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்வரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அடுத்து இந்த உரையாடலை கேட்டு பாருங்கள்.
ரவி, நான் நேத்து ராத்திரி ரொம்ப கலாட்டா செய்துட்டுதா உக்கா சொன்னாலே?
அப்படியா ரவி? ஆமா தான், ராத்திரி நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிதானமே இல்ல,
ரொம்ப குடிச்சிருந்ததா?
ஆமா, கண்ணு ரெண்டும் சிவந்து உங்களை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. நீங்க குடிபோதையில வாசக்கதவை தட்டாமல தட்டியதா நீங்களா நினைச்சுக்கிட்டு உடனே கதவை திறக்கலேங்கிறதுக்காக வெளியே நின்னபடி அக்காவை வாயில வந்தபடி திட்ட ஆரம்பிச்சீங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் ஓடி வந்து கதவை திறந்தோம்.
அப்போ நான் உங்க அக்காவை அடிச்சிட்டேன்.
ஆமா, கதவை தட்டியும் ஏன் உடனே திறக்கலன்னு கேட்டு பலார் பலார்னு அரைஞ்சிட்டீங்க. தடுக்க வந்த என்ன, உங்க மனம் போனபடி பேசினீங்க.
ஐயோ ரவி, என்ன மன்னிச்சுடு, உனக்கு நல்லா தெரியும் நான் உங்க அக்காவையும் உன்னையும் எவ்வளவு நேசிக்கிறேன். ஆனா நான் குடிச்சிட்டு குடி போதைகளை என்னையும் அறியாம உங்க அக்காவை அடிச்சிருக்கேன், உன்னை திட்டிருக்கேன்.
அத்தான், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க சுய உணர்வோடு இருக்கும்போது அக்காவை சீனு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அத்தான், நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க.
ரவி, நானும் குடிக்கிறத அடியோடு விட்டுடணும்னு தான் நினைக்கிறேன். என் குடி பழக்கத்தினால குடும்பத்துல அமைதி இல்லாம போகுது, என் உடல் நலம் கெடுது, நாலு பேர் என்னை பத்தி இகழ்ந்து பேசுறாங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியுது. ரவி, இனி குடிக்க கூடாது முடிவு செய்யறேன். ஆனா சோதனை வரும்போது அதை எதிர்த்து நிற்க முடியாம நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நண்பர்களுடைய தூண்டுதலால பெண்களும் குடிக்கிற இந்த மாடர்ன் ஏஜ்ல ஒரு ஆண் பிள்ளை குடிக்க கத்துக்கலன்னா அது ஷேம்னு கேலி பேசி கிண்டல் செய்தாங்களே என்பதுக்காக, குடிக்காததால சொசைட்டில எனக்கு மூவ் பண்ண தெரியலேன்னு என்னை ஒதுக்கி வச்சாங்களே என்பதுக்காகத்தான் குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கிற ரவி, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி என் மானம், என் மரியாதை, மகிழ்ச்சி, அமைதி எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறேனே. நான் என்ன செய்வேன் ரவி, நான் என்ன செய்வேன்?
கேட்டீர்களா இவருடைய புலம்பலை? குடிக்க தெரியாது என்பதற்காக கேலி செய்கிறார்களே என்று அஞ்சி குடிக்க பழகி இன்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அல்லலுறுகிறார் இவர். சில நேரங்களில் சில மனிதர்கள் இவரை போலத்தான் நாகரீகம் என்ற பெயரால் அநேக தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அவற்றிற்கு அடிமையாகி வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்தி வாழ இறைவன் அவர்களுக்கு மனத்திடத்தையும் பலத்தையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து வாழ இறைவன் அருள்புரிய மன்றாடுவோம்.
அன்பானவர்களே, நம்முடைய திருமறை நன்மை செய்ய நாடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் நன்மை செய்யும்படியான சூழ்நிலை வரும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? இப்பொழுதும் இதை குறித்ததான நாடகம் ஒன்று, அன்புக்கு அடிமை.
சிஸ்டர், சிஸ்டர்.
யார் அது?
நான் தாங்க பக்கத்து விட்டு சேகரங்க.
சேகரா, என்ன சேக?
ஒன்னும் இல்லைங்க, இந்த பக்கத்து ஜங்ஷன்ல ஒரு விபத்துங்க.
விபத்தா?
ஆமாங்க சிஸ்டர், வேகமா ஒரு கார் வந்து ஒருத்தரை இடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா அவரை காப்பாற்ற முடியும்.
நான் டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்.
சிஸ்டர் ரொம்ப அடிபட்டு இருக்காங்க சிஸ்டர், காலு தலையிலாம் ரத்தமா ஒழுகுது.
அப்படியா? சரி வாங்க, அடிபட்ட ஆளை பாப்போம். ஆமா, அடிபட்ட ஆள் யாரு
சிஸ்டர்? அந்த ஆள் யாருன்னு தெரியாதுங்க, ஆனா இங்க பார்த்த மாதிரி தெரியல.
மோதிரம் கார் யாருது?
அதுவும் தெரியாதுங்க, வண்டி நிறுத்தாம போயிட்டான்.
சரி, நம்பரையாவது நோட் பண்ணீங்களா?
இப்ப இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் மனசு வைக்கிற மாதிரியா இருக்கு சிஸ்டர்.
சலீம்,
இப்ப எப்படி இருக்கீங்க?
பரவாயில்ல சிஸ்டர், தலையில கையில அடிபட்டதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணு ஆறி இருக்கு. ஆனா இந்த வலது காலில் வலி மட்டும்
குறைவே இல்லையா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இந்த இன்ஜெக்ஷன் மூணு வேலையும் கொடுக்கறோம். எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால சரியாவதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிகிச்சை முறையில சரி பண்ண முடியாதது ஏதாவது உண்டா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன?
சரிங்க சிஸ்டர்.
ஆமா, இங்க அட்மிட் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, சொந்தம் பந்தம் உறவினர்கள் அப்படின்னு யாரையுமே காணுமே.
அப்படி யாராவது இருந்தா தானே வர்றதுக்கு?
அப்பா அம்மா சகோதரர்கள்
இல்ல. பாப்பா ஒரு லாரி டிரைவரா இருந்தாரு, நான் பிறந்த ஆறாவது வயசுலயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கொஞ்ச நாள்லயே அம்மா வேற ஒரு ஆளோட சேர்ந்துட்டாங்க. அந்த ஆளை என்ன வாப்பான்னு கூப்பிட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தாங்க முடியாம இருந்தப்போ என் கால் போன போக்கிலே நான் புறப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, பல பல இடங்கள், பல பல வேலைகள், பல பல சோதனைகள். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில உங்க உதவியில.
என்ன இது? என்ன தம்பி இது? சின்ன குழந்தை மாதிரி கவலைப்பட்டா காயம் ஆறாது, புரியுதா? யாருமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு, அவரு பாத்துப்பாரு. எல்லாம் சரியாகி பெரிய உத்தியோகம் கிடைச்சி நீ பெரிய ஆளாக போற, அப்ப இந்த ஏழைய மறக்காம இருந்தா சரி.
அக்கா மறக்கிறதா? உங்களையா? முடியுமாக்கா, ரோட்ல அடிபட்டு சாக கிடந்தப்ப தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சு சாப்பாடு போட்டு டிரெஸ் மருந்து எல்லாம் வாங்கி தந்து என்ன உடன் பிறந்தவன போல பாத்துக்கிறீங்க. உங்களை மறந்தா நான் மனுஷனே இல்லை. அன்பு பாசம் இதோட ஆழத்தை தெரிஞ்சுகிட்டதே உங்ககிட்ட இருந்தாக்கா.
சரி சரி, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, ஒரு மணிக்கெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கேரியர்ல இருக்கிற சாப்பாட சாப்பிடு, அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போடு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன்.
நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும், அதுவும் ஒருவன் அவதிப்படும் போது அன்பும் ஆதரவும் காட்டி உதவ வேண்டும் என்று வேத புத்தகத்துல படிச்சிருக்கேன்.
இல்லக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோபக்காரன்னு காத்தரின் சிஸ்டர் சொன்னாங்க.
அதுக்கு என்ன?
இல்ல, எனக்கு இப்படி எல்லாம் உதவி செய்யறது அவருக்கு தெரிஞ்சா?
தெரியட்டுமே, இப்படி நல்ல காரியம் செஞ்சதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், போதுமா?
இருந்தாலும் என்னால உங்களுக்கு
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்க, வரட்டுமா?
இந்த உலகத்துல இப்படி நல்லவங்களும் இருக்காங்கன்னு இப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, அந்த அக்காவுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும்.
என்ன ஷீலா,
எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா என்ன? நான் இங்க நடத்துறது இலவச ஆஸ்பத்திரி இல்ல. நான் டாக்டர் ஆகிறதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணியிருக்கேன். இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு கோடி கோடியா செலவு பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. மாச கடைசியில பணம் கொடுத்த எல்லாரும் வந்து கை நீட்டும் போது நான் எடுத்து தரணுமே 1000-10000 எப்படி நான் சமாளிக்கிறது? இதையெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாமல்ல சார்.
அப்படி இருந்தமா ரோட்ல கிடைக்கிற அனாதைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து இலவச வைத்தியம் பாக்குறீங்க?
அவன் அனாதை தான், இருந்தாலும் மனுஷன் தானே, கடவுளோட படைப்பு தானே.
கடவுளோட படைப்புனா கடவுள் பார்த்து பாருமா, இங்க ஏன் தூக்கிட்டு வந்த? நான் சொல்றேன், நாளைக்கு அந்த ஆளு டிஸ்சார்ஜ் பண்ணியாகணும். அந்த பெட்டை நான் வேற பேஷண்ட்டுக்கு புக் பண்ணிட்டேன்.
டாக்டர் கொஞ்சம் தயவு பண்ணுங்க, அந்த ஆளால நடக்க முடியாது சார். ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிடும். அதுக்குள்ள
முடியாதுன்னு சொன்னல, இப்பவே கணக்கு 10,000 மேல ஆகிருச்சு. அந்த பணத்தை எனக்கு யார் கொடுப்பாங்க
சார்? இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ட்ரீட்மெண்ட் சொல்லி எவ்வளவோ ஏமாத்தி வாங்குறோம். அதுல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏழைகளுக்காக
என்ன எனக்கே நியாயம் சொல்லி தரையா? பார் நல்லா கேட்டுக்க, இந்த ஆஸ்பத்திரி நான் நடத்துறது பணத்துக்காகத்தான். எஸ் ஐ வாண்ட் மணி.
சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், ஏன் சம்பள பணத்தை எடுத்துக்கங்க. எப்போ எந்த கணக்கு முடியுதோ அந்த மிச்சத்தை கொடுங்க.
வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்
சார். இது மனிதத்தன்மை. மனிதத்தன்மை சிறிதளவாவது உள்ள உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். நாளைக்கே நான் சலீமை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்.
சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு யாருமே இல்லாத ஒருத்தருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல.
அந்த ஆள் எனக்கு யாரும் இல்ல, உண்மைதான். இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நடக்க முடியாது, தானாகவே எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஒரு அநாத இப்படிப்பட்ட நிலையில அவரை ரோட்ல தூக்கிப்பட என்னால முடியாது சார்.
என்ன செய்ய போறீங்க?
அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. உங்களுக்கு ஆஸ்பத்திரி பில் கிளியர் பண்ணா போதும் இல்லையா? பணங்கிற சாத்தான் குடியிருக்கிற உங்க மனசுல மனுஷனுக்கோ மனித தன்மைக்கோ நல்லதுக்கோ இடமில்ல சார். எஸ் தட் இஸ் ட்ரூ, இதுதான் கரெக்ட். நீங்களா? வாங்க வாங்க.
என்ன எதிர்பார்க்கலையா?
அது இல்லங்க, சொல்லிட்டு போனதுக்கும் முன்னாடியே வந்துட்டீங்களே. அதான்
போன வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான் வந்துட்டேன்.
ரொம்ப நல்லதா போச்சு. உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
என்னது?
நீங்க டூர் போன அன்னைக்கு பக்கத்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
சலீம் என்ற வாலிபர் மீது கார் மோதியது. நீ அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் உதவியும் செஞ்ச. டாக்டர் பணம் கட்டப்போ உன் சம்பளத்தை எடுத்துக்கேன்னு சொன்ன. அப்புறம் அந்த ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்து தங்க வச்சிருக்க, இதான விஷயம்.
இதெல்லாம் நீங்க எப்படி?
இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் சொன்னாங்க. உன் ஃப்ரெண்டு காதரின்.
எங்க பாத்தீங்க?
பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்.
என்னங்க, நான் செஞ்சது தப்பா?
இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியமும் மனித தன்மையும் இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு மனுஷனோட கஷ்டத்துல உதவும் போதுதான் நான் உண்மையிலே கடவுள் பக்தி உள்ளரா இருக்கிறோம்.
அப்பா, இப்பதாங்க எனக்கு ஆறுதலாச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா?
எதுக்கு?
நீங்க திட்ட போறீங்களேன்னா.
அப்போ நீ என்ன பற்றி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படி ஒரு பயமே உனக்கு இனிமே வேண்டாம். மேலும் இப்படி நல்ல செயல்கள் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுப்பார்.
சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் இதேதாங்க சொல்லிருந்தாங்க.
அப்ப அதுவே செய். ஆமா, எங்கே அந்த ஆளு?
பின்னாடி ரூம்ல படுத்திருக்கான். பார்த்து பேசுறீங்களா?
வேண்டாம், படுத்து தூங்கிருப்பான், காலையில பேசிக்கலாம்.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. எண்ணத்தை அன்பால் வளர விடு, உன் இதயத்தை மேலும் பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
ஒரு தேசத்து ராஜா
ஒரு நாள் மாறு வேடம் அணிந்து தன் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றான். ஒரு சிறு குளத்தில் விழுந்து விட்டான். அந்த குளம் புதை சேறு நிறைந்த குளம். அதில் விழுந்தவர்கள் தானாக ஏறி வர இயலாது, நீந்தவும் இயலாது. இந்த ராஜா கதறினார், சத்தம் போட்டார். ஆனால் அந்த வழியாக யாரும் வரவில்லை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் ஏழை மனிதன் போல இருந்தார், மெலிந்திருந்தார். என்றாலும் அவர் தனக்கு உதவக்கூடும் என்று ராஜா நினைத்து உரத்த சத்தமாக அவரை கூப்பிட்டார். அந்த மனிதன் சத்தம் கேட்டு ஓடிவந்து கொஞ்சம் காட்டுக் கொடிகளை வெட்டி ராஜாவுக்கு நேராக வீசி எப்படியோ அந்த குளத்திலிருந்து தூக்கிவிட்டார். ராஜாவின் மனம் நன்றியால் நிறைந்தது. இந்த மனிதனுக்கு தன் ராஜ்யத்தில் பாதியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். எனவே காப்பாற்றிய மனிதரை தன்னுடன் வரும்படி வருந்தி அழைத்தார். இருவரும் நடந்து போகையில் ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் தார் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொன்னதும், படிக்காத மனிதருக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தால் சரியாக ஆட்சி நடத்த மாட்டார் என்று நினைத்து அவரை தனது சேனையில் ஒரு தலைவராக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். எனவே உங்களுக்கு போர் பயிற்சி உண்டா என்று கேட்டார். அந்த மனிதர் தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னவுடன், போர் பயிற்சி இல்லாதவருக்கு சேனை தளபதி உத்தியோகம் சரிப்படாது என்று எண்ணினார். இப்படியே இருவரும் வழிநடந்து வருகையில் ராஜா அந்த மனிதருடைய தகுதியை பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்க அவரும் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னார். முடிவில் ஒரு தகுதியும் இல்லாத இவருக்கு என்ன செய்வது, எதை கொடுப்பது, 100 பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். அரண்மனை பக்கத்தில் வந்துவிட்டது. கடைசியாக ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் தான் பிச்சை எடுத்து பிழைப்பதாக பதில் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு 100 பொற்காசுகள் எதற்கு என்று நினைத்த ராஜா ஒரே ஒரு காசை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்தார். அரண்மனை வாயிலில் காவலாளிகள் ராஜாவுக்கு வணங்கி நின்று அவர் உள்ளே சென்றதும் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து, ராஜா உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். பிச்சைக்காரன், இப்போது போனாரே, அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் இந்த தேசத்து ராஜா என்றனர். ஓஹோ, பிச்சைக்கார ராஜாவா என்று சொல்லி கேலியாக பேசிவிட்டு போய்விட்டார்.
அன்பானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை உடனே செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. காலதாமதம் ஒருவேளை மறதியை கொண்டு வந்துவிடும் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை இன்றைக்கே செய்வோம், இப்பொழுதே செய்வோம்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
யாருமே கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன்.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
யாருமை கைவிட்ட போதும் நான் கை